நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இயற்கையாக கருத்தரிக்க முடியாதவர்களுக்கு பல நவீன மருத்துவ சிகிச்சைகள் மூலம் செயற்கையாக கருத்தரிக்க வைக்க முடியும். செயற்கை கருத்தரிப்பு முறைகளில் IVF முக்கியமான ஒன்றாகும். IVF சிகிச்சை குறித்த பல கேள்விகளுக்கு அடுத்ததாக பதிலளிக்கிறார் சிட்னியில் IVF சிகிச்சை மருத்துவ நிபுணராக பணியாற்றி வரும் டாக்டர் திலீபன் சிவநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர் திலீபன் அவர்களே.
வணக்கம்.
IVF செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை பற்றி இன்று பேச இருக்கின்றோம். இயற்கையான முறையில் ஒரு தம்பதியினர் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இந்த IVF செயற்கை சிகிச்சை முறையை நாடுகிறார்கள் இல்லையா? அந்த வகையில் IVF செயற்கை சிகிச்சை முறை என்றால் என்ன என்பதனை இலகுவாக சுருக்கமாக முதலில் விளங்கப்படுத்துங்களேன் டாக்டர்.
IVF வெளியால செய்யணும், லெபார்டரியில செய்யறதுக்கு நாங்க முட்டையம் வெளியால எடுக்கணும், ஸ்பெர்மம் கலெக்ட் பண்ணி முட்டையம் ஸ்பெர்மம் லெபார்டரியில சேர்த்து அந்த எம்பிரியோ இந்த 4 month எம்பிரியோ நாங்க பேன் திருப்பி உள்ள போடுறது உடம்புக்கு.
சரி, இப்போ ஒரு தம்பதியினர் அவர்கள் எப்போது இந்த செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையை நாடலாம் டாக்டர்? அதாவது எவ்வளவு காலம் கழித்து இந்த சிகிச்சையை அவர்கள் தெரிவு செய்யலாம்? அது மட்டுமல்ல, அவர்கள் அவ்வாறு தெரிவு செய்யும் போது முதலில் அவர்கள் யாரை பார்க்க வேண்டும், எந்த மருத்துவரை சென்று அவர்கள் பார்க்க வேண்டும்?
நார்மலி என்ன சொல்றேன்னா, கல்யாணம் முடிஞ்சு இப்ப நீங்க பேபிக்கு மேல ட்ரை பண்ணீங்களா டாக்டருக்கு ஆனவன மேல நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ 35 மேலேண்டா நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். 6 months 6 months மேல எடுக்கிறண்டா நீங்க டாக்டருக்கு ஆனவனும். 35 குறைவா இருந்தாலும் இப்ப வேற ஏதும் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நீங்க யோசிச்சு வேற ஏதும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைச்சா, இப்ப பீரியட் கொஞ்சம் இரெகுலரா இருக்குது, அல்லது உங்களுக்கு சிறிய பெயின் இருக்குது, அல்லது உங்களுக்கு முன்னக்கே தெரிஞ்ச அந்த யூட்ரஸ்ல கட்டிகள் இருக்குண்டா, நீங்க 2 months வெயிட் பண்ணாம 6 months போய் பார்க்கலாம் டாக்டர். நாங்கள் நார்மலி அட்வைஸ் பண்ணுவோம். உங்களோட ஜிபிஎஸ் ஒர்க் ஆனோம் வந்து அவையில் இனிஷியல் டெஸ்டிங் செய்வோம். பிளட் டெஸ்ட் இருக்கும், மேட்டர் ஒரு அல்ட்ராசவுண்ட் அட்லீஸ்ட் ஒரு பெல்விக் அல்ட்ராசவுண்டும் செய்ய பார்ப்போம். இப்போ பிளட் டெஸ்ட்ண்டா முட்டைக்கு ஒரு இந்த கவுண்ட் மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. AMH உண்டு, உங்களோட இம்யூனைசேஷன் ரூபெல்லாம் சிக்கன் பாக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி முன்னக்கே செய்து பார்க்கலாம். சச்சலாம் ஏதாவது இம்யூனைசேஷன் தேவையா, அதை கன்சீவ் பண்ண முதலே அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம். அதே அந்த டெஸ்ட்லாம் பார்த்து மற்றது ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட்லேயும் ஆர்கனைஸ் பண்ணிடும். அதெல்லாம் பார்த்துட்டு சேர்ந்து தேவையா அதே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி பார்ப்பேன்.
அப்படி என்றால் டாக்டர், இந்த பரிசோதனை செய்து கொள்கிற எல்லோருக்கும் IVF சிகிச்சை தேவைப்படுமா?
கன்சியூமர் டிலே வந்தா எல்லாருக்கும் அறிவிக்கப்படாது. இந்த டெஸ்டிங் வந்து ஏதாவது ஷோ பண்ணா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெஸ்டிங்ல பார்த்து சர்டன் கோர்ஸ் ஷோ பண்ணா உங்களுக்கு IVF பாசிபிலிட்டி தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் வந்து எக் நம்பர்ஸ் இந்த முட்டை வந்து குறைவா இருந்தா IVF தேவைப்படும். டியூப்ஸ் இந்த ஃபிலோபியன் டியூப்ஸ் வந்து 2 மடப்பா இருந்தா 2 மடப்பா இருந்தா நேச்சுரலியா நீங்க கன்சீவ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கும் IVF தேவைப்படும் நார்மலி. மற்றது இப்போ வந்து இயக்கல் இல்லை இந்த நம்பர்ஸ் வந்து ஆளும் குறைவாக இருந்தால் அதுக்கும் IVF தேவைப்படும். வேறு எதுவும் உங்களுக்கு முன்னுக்கே தெரிஞ்சா கன்சீவ் பண்ண ட்ரை பண்ண முதலே வேறு எதுவும் கைனகாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இப்போ அந்த கட்டியல் மாதிரி இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் இன்னொரு கண்டிஷன் இருக்கிறதும் காமன் விமெனில் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கும் சில ஏதாச்சும் ஆக்களுக்கு IVF தேவைப்படும். மற்ற சில ஆக்களுக்கு எல்லா டெஸ்டையும் செய்து ஒரு காரணம் இருக்காது, ஆனால் கன்சீவ் பண்ணுறதுக்கு டிலே இருக்குது. ஸோ அது அதுவும் ஒரு ரீசன் IVF போகிறதுக்கு சில ஆக்களுக்கு.
செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை இந்த ஸ்டெப்ஸ், அதாவது அதில் எவ்வாறு இந்த சிகிச்சை ஆரம்பமாகிறது, அந்த படிமுறையை நீங்கள் படிப்படியாக விளங்கப்படுத்துங்களேன்.
IVF வந்து ஒரு ப்ரோசஸ் தான். இப்போ நார்மலி இந்த நடக்குமெண்டா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பீரியட் தான் தொடங்கும். பீரியடுக்கு முன்னமே எல்லாத்தையும் உங்கள் மெடிக்கேஷன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறதுலாம் காட்டி தருவோம். பீரியட் வந்தப்போ 2வது நாள் இல்லை 3வது நாள் நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் வாங்குவீங்க. இந்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் ஊசி தான், ஊசியாக தான் போடுறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஊசி தேவைப்படும். நேற்று கொஞ்சம் நாள் போக இன்னொரு 2வது ஊசி தொடங்குவீங்க, நீங்களே போடுவீங்க. டயபெட்டிக்ஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறமாதிரி மோஸ்ட் பீப்புள் ஈஸியாக தாங்களே செய்வினும்.
எதற்காக டாக்டர் இந்த மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது?
இந்த மருந்துகள் வந்து நம்ம என்ன செய்யமெண்டா அந்த ஓவரிஸில் ஆக்ட் பண்ணும். ஓவரிஸில் தான் இருக்கும் வந்து வளர பண்ணுறதுக்கு, மெச்சோர் பண்ணுற பண்ணுறதுக்கு என்ன ட்ரை பண்ணுறோம்னா அந்த முட்டையை மெச்சோர் பண்ணணும், மற்ற நம்பரும் கூடணும். இப்போ நார்மலி ஒரு மாதத்தில் இந்த ஒரு சைக்கிளில் ஒரு முட்டை தான் நேச்சுரலி ஓவிலேட் பண்ணும், அது ஆயிரத்துக்கு காணாது. ஸோ அந்த மருந்தை கொடுத்து நாங்கள் நம்பர்ஸு கூட்டுறது. இந்த ஊசியில் எடுக்க நார்மலி ஒரு 8 நாள் அல்லது 8 to 12 நாளுக்கு வரையும் எடுக்க தேவை. இந்த நேரம் நீங்கள் வந்து கிளினிக்கு வந்து பிளட் டெஸ்ட் செய்வீங்க, அல்ட்ராசவுண்ட் செய்வீங்க, அதை பார்த்தா நாங்கள் டிசைட் பண்ணுறது இப்போ அந்த முட்டை ரெடியாக இருக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த அந்த டைம் வேறு அந்த நாங்கள் அந்த சைஸ் மெஷர் பண்ணி அந்த அல்ட்ராசவுண்டில் அந்த முட்டைகள் கரெக்ட் சைஸுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ அந்த எக்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ அந்த டைம் வந்தோடனே நாங்கள் ஒரு இன்னொரு ஊசி ஒன்று தருவோம், ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கூப்பிட்றது, ஹெச்சிஜி ட்ரிகர். அப்போ கொடுத்து போட்டு ஒரு 36 hours கழிச்சு அதுக்கு பிறகு தான் எக் செலக்ஷன் நடக்கும். அது நார்மலி ஒரு மார்னிங் ப்ரொசீஜர், மைல்டாக மேக்கப் பண்ணி போட்டு எக் கலெக்ஷன் நடக்கும். உள்ளே இருந்தால் ட்ரை பண்ணுவோம், வெளியால் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்காது. அண்ட் ஒரு ஃபேரி குவிக் ப்ரொசீஜர், ஒரு 20 minutes முடியும்.
நீங்கள் கூறுவதை பார்க்கும் போது நீங்கள் மனைவிக்குத்தான் இவ்வளவு மருந்துகள் கொடுத்து சிகிச்சைகளை செய்கின்றீர்கள், அப்படி என்றால் கணவருக்கு சிகிச்சை எதுவும் தேவைப்படாதா?
அதற்கு மருந்து ரெண்டும் ஒன்றும் இருக்காது. ஆகியிருக்க நாங்கள் முன்னுக்கே ட்ரீட்மெண்ட் தொடங்கும் போதே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். மற்றதும் ட்ரீட்மெண்ட் தொடங்கும் போதே அவற்றை லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்து ஐடியலி ஸ்மோக் பண்ணுறோம்னா ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். இது போட்டு தான் ஐடியலி ட்ரீட்மெண்ட் தொடங்கணும். ஆனால் மற்றபடி அது சைக்கிள் செய்யறதுக்கு அவருக்கு பெருசாக இருந்து தேவைப்படாது. ஆனால் விந்து குறைவாக இருக்க அது குவாய்ட் காமன் இன் மென். ஆனால் அதுக்கு ஜென்னி ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இப்போ ஐடியம் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் லோ ஆயிருந்தால் அதை அட்ரஸ் பண்ணாது. இது என்ன செய்தா இது ஒரு பைபாஸ் மாதிரி அந்த லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரெக்னன்சி அசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குது. ஆழம் குறைஞ்சா தென் ஒரு வேரியேஷன் ஐடியாஸ் நாங்கள் செய்கிறது இக்ஸியண்டு. இப்போ இக்ஸியண்டா எக் செப்பரேட் பண்ணி போட்டு ஸ்பெர்மை டிரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறது முட்டைக்கில். நார்மல் ஐடிஎஃப்னா இப்போ இந்த விந்து நல்ல கவுண்ட்னா நாங்கள் என்ன செய்வோம்னா எக்ஸுக்கு மேலே போகிறது. அப்போ அந்த விந்து வந்து நேச்சுரலி ஃபர்டிலைஸ் பண்ணும். கவுண்ட் ஆகிறவ்வளோ வேண்டாம் முட்டைக்கில் டிரெக்டாக ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஏன்னது என்றால் கவுண்ட் ஆகிறவ்வளோ வேண்டாம் நேச்சுரலி ஃபர்டிலைஸ் பண்ணுறது. ஸ்பெர்ம் உள்ளுக்குள்ளே போய் அந்த எக்கை மாற பண்ணுறதுக்கு நடக்க செய்யாது. எக்கை கலெக்ட் பண்ணுறதுனால தான் எவரும் வரணும் சேம் டே சேம் மார்னிங் ஸ்பெர்ம் கலெக்ஷன் செய்கிறதுக்கு. அப்போ சார் நாங்கள் அந்த எக்ஸ் கலெக்ட் பண்ண பிறகு லேபுக்கு எக்ஸை கொண்டு போய் எக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி ப்ரிப்பேர்ட் ஸ்பெர்மையும் இந்த ப்ரிப்பேர்ட் எக்ஸையும் சேர்க்கலாம் லெபார்ட்ரியில் அந்த சேம் டேயில்.
இவ்வாறு கருத்தரித்த அந்த முட்டையை வந்து நீங்கள் எப்பொழுது கருப்பையில் நீங்கள் பொருத்துவீர்கள்? அதற்கான நடைமுறை என்ன?
அடுத்த நாள் எக்ஸை கலெக்ட் பண்ணப்போ நாங்கள் முட்டையை வந்து பார்க்கறது ஃபர்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டிப்பிக்கலி ஒரு ஐடியர் சைக்கிள் செய்ய மக்களுக்கு அந்த ஏஜை பொறுத்து தான், பட் எக் நம்பர்ஸ் ஏஜை பொறுத்து வேறு வேலை பார்க்கும். அப்போ யங் பீப்புளுக்கு குட் நம்பர்ஸ் எக்ஸ்டென்லி வரும். எக்ஸை ஃபர்டிலைஸ் பண்ணப்போ தான் எம்பிரியோஸ் க்ரோ பண்ணும். நார்மலி 5-5 நாளைக்கு க்ரோ பண்ண பார்க்குறது. அப்போ 5வது நாள் வந்து பார்த்து என் எம்பிரியோ பெஸ்ட்ன்னு சூஸ் பண்ணி இந்த பெஸ்ட் எம்பிரியோ தான் நாங்கள் உங்களுக்கு போடுறது சேர்ந்து. அதை இப்போ இன்னொரு ப்ரொசீஜர் அதுக்கு அதை எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு கூப்பிடுறது. இன்னும் ஆஸ்திரேலியாவில் மோஸ்ட் பீப்புள் 90% ஒரு எம்பிரியோ தான் போடுதலும். சிலாக்கள் கணக்காக சைக்கிள் செய்து சக்ஸஸ் இல்லாட்டி அல்லது ஏஜ் கூட கூட போனால் அதில் 2 போல பார்க்கணும். ஆனால் ஹெல்த்தி பேபிஸுக்கு ஹெல்த்தி அவுட்கம்ஸுக்கு அந்த ஜெனரல் ரெக்கமெண்டேஷன் வந்து சிங்கிள் எம்பியோ தான் போட சொல்கிறது நாங்கள். அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். எக் செலெக்ஷனை விட மஸ்ட் சிம்பிளாக நீங்கள் நேர வேலையை வந்து வேலைக்கு திரும்பி போகலாம் திரும்பினா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கொஞ்சம் ஹோமோனும் சப்போர்ட் தருவோம். அந்த அந்த டைம்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஹோமோன்ஸ் எடுக்கணும். இது ஊசியில் இல்லை நார்மலி, இது சும்மா பேச வயசு தான். இது பஜானியாக போடுறது அது 2 weeks கண்டினியூ பண்ணுவீங்க. அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் வரும்போது 10 அல்லது 14 நாள் அந்த டைமுக்குள்ள ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணுறோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வரும் இந்த சைக்கிள் ஒர்க் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணலையே உண்டு.
செயற்கை கருத்தரிப்பு முறையில் ட்வின்ஸ் ட்ரிப்ளட்ஸ் பிறப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியம் அதிகம் என்று கேள்விப்படுகிறோம் இல்லையா, அதற்கான வாய்ப்பு இதில் அதிகமா என்று சொல்லுங்கள்.
ஒரு எம்பிளுக்கு மேல போட்டா அப்ப ரெண்டு எம்பிளுக்கு போட்டா நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம் ஒரு ரிஸ்க் ஒரு சான்ஸ் இருக்கு வந்து மல்டிபிள் பிரெக்னன்சி வாரதுக்கு. மோஸ்ட்லி ட்வின் பிரெக்னன்சி ரெண்டு எம்பிளுக்கு போட ட்ரிப்ளட்ஸ் வாரது லெஸ் காமன் ஆனால் அதுவும் பாசிபிள். அப்படி ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்ளட்ஸ் வந்தா பிரெக்னன்சின் ரிஸ்க் மாறும், இட் பிகம்ஸ் ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி. இந்த மதருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் கூடும், மற்றது பேபிஸுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரது கூடும். என்றால் அந்த ரிஸ்க் ஆஃப் ப்ரெமெச்சோர் டெலிவரி
இவ்வாறு செய்கின்ற செயற்கை கருத்தரிப்பு முறையின் வெற்றி வீதம் என்ன என்று சொல்லுங்கள். அதாவது ஒருவர் எத்தனை முறை IVF இந்த செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முயற்சி செய்யலாம்?
ஒரு லிமிட் இல்லை. ஒரு ரவுண்ட் ஆஃப் IVF இப்படி செய்ய ஊசியாக தொடங்கி எம்பிள போடும் வரையும் வந்து ஒரு 3 weeks செல்லும். மற்றது பிரெக்னன்சி டெஸ்ட் வெயிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 10 days, அப்புறம் 1 month ஒரு சைக்கிள் முடியும். ஒரு லிமிட் இல்லை, எத்தனை சைக்கிள் செய்யலாமண்டு மெடிக்கு வந்து ஃபண்டிங் ஃபோ IVF வந்து இஸ் குவாட் ஜெனரல். நாங்கள் நார்மலி உடனே ஒரு சைக்கிள் சக்ஸஸ் இல்லாட்டி உடனே நெக்ஸ்ட் சைக்கிள் கூட்டினா போகணும்னு நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். எந்த சில நேரம் பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது ஸ்லைட்லி பெட்டர் அவுட் கம். இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சைக்கிள் செய்யல மிச்சம் எம்ப்ரியோஸ் இருந்தால் நல்ல எம்ப்ரியோஸ்னால் அந்த லேப் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு. அப்போ ஃப்ரீஸில் போட்டால் என்ன அட்வான்டேஜ்ண்டா, அப்போ முதலாவது சைக்கிள் செய்தப்பல சக்ஸஸ் இல்லாட்டி இன்னொரு ஃபோர்த் எம்ப்ரியோ உள்ள போடலாம். இது வந்து லாட் மோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஊசி ஒன்றும் அப்படி பெருசாக போலீஸில் வேலை இக்கலெக்ஷன் சேர்த்த வேலை நேராக சைக்கிள் ட்ராக் பண்ணி போட்டு அந்த கரெக்ட் டைம் இந்த மந்தில் எம்ப்ரியோ போடணும் உங்களுக்கு. இல்லாட்டி சைக்கிள் சக்ஸஸ் ஆகி உங்களை குழந்தை பிறந்தப்பல மேபி ஒரு 2-3 years
இந்த சிகிச்சை முறையில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கிறதா டாக்டர், குறிப்பாக பெண்களுக்கு? ஏனென்றால் அவர்களுக்கு தான் நீங்கள் கூடுதலான மருந்துகள் ஊசிகள் கொடுக்கிறீர்கள். ஆகவே இந்த சிகிச்சையில் நீண்ட கால பாதிப்பு எதுவும் ஏற்படுமா?
மெயின் திங் வந்து ஓவேரியன் ஹைபர்ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் இருக்குது, OHSS. நாங்கள் ஷார்ட்டாக கோவோன்றது சில ஆக்களுக்கு ஊசிகள் கூட கூட முட்டைகள் சிறப்பாக்கும் ஓவரிஸில். அப்படி வந்தால் அவள் இன்னும் கொஞ்சம் ப்ளோட்டடாக வாயு ஊதி போய் ஃப்ளூயிடம் உள்ளக்குள்ள வண்ண பார்க்கும். கொஞ்சம் நாள் எடுக்கும் போக ஒரு 1-2 weeks எடுக்கும். சங்க பார்த்துல பெட்டர் ஆகும், ஆனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அப்படி வர்றதுக்கு சான்ஸ் வந்து ஒன்லி 1%. மற்றது அந்த எக் கலெக்ஷன் செய்கிற வழியாக அந்த எக் கலெக்ஷன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி தான், எக்ஸை கலெக்ட் பண்ணிக்க ஒரு ஊசி மாதிரி தான் உள்ளக்குள்ள ஓவரிஸில் போட்டு அந்த முட்டையில் எடுக்கிறது. அதனால் ஒரு ஸ்மால் ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் இருக்கும், இன்ஃபெக்ஷனும் ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றது அந்த ஊசி அந்த ஓவரிக்கு பக்கத்தில் வேறும் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி பால் பிளரா அதெல்லாம் இங்கே வந்ததுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சான்ஸ் வந்து இன்னும் குவாய்ட் லோ. ஒரு 1000 cases ஒரு ஆளுக்கு தான் அப்படி அன்லக்கியாக இருக்கும் வர்றதுக்கு. லாஸ்ட் திங் டபுள் எம்பியோ போட்டால் இந்த ரிஸ்க் ஆஃப் இந்த மல்டிபிள் ப்ரெக்னன்சி இருக்குது. இப்போ மல்டிபிள் ப்ரெக்னன்சி ட்வின்ஸ் ட்ரிப்ளஸ் கரை வந்துருந்தா மதுரக்கும் பேபிக்கும் இன்க்ரீஸ் பார்க்கும்.
மிக்க நன்றி டாக்டர் திலீபன், செயற்கை கருத்தரிப்பு முறை குறித்து மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.